الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد، وهو على كل شيء قدير. لم يتخذ صاحبة ولا ولدا، ولم يكن له كفوا أحد. وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. إلا كتنغللهم எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் நல்ல மக்களுடைய வரலாறை பற்றி சொல்கிறான். ரசூல்மார்கள் நபிமார்களுடைய வரலாறை போன்று ஏன் நாம் அந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் சாலிஹான மக்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களை போன்று நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, இதே போன்று கெட்ட மக்களுடைய வரலாறையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். ஃபிரௌன், காரூன், நம்ரூஸ் இவர்களை போன்று ஏன் இவர்களை போன்று நாம் ஒரு போதும் நடக்கக்கூடாது, இவர்களுக்கு வந்த தண்டனைகளை போன்று எங்களுக்கும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆமில் நல்ல மக்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் இவர்களை பற்றி சொன்னதற்கு பின்னால் சொல்கிறான், உலாஇகல் லதீனா ஹதாஹுமுல்லாஹ், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். ஃபபி ஹுதாஹும் ஃபதீ, நபியே இவர்களை பின்பற்றுங்கள். அல்லாஹு தஆலா யாரை பார்த்து சொல்கிறான்? ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ரசூல்மார்கள் நபிமார்களை பின்பற்றுங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து ரசூல்மார்கள் நபிமார்களுக்கும் தலைவர். முழு உலகமுமே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும். இப்படி இருக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ரசூல்மார்கள் நபிமார்களுடைய சரித்திரத்தை படித்து அதை பின்பற்றுங்கள். நாமும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல மக்களுடைய வரலாறை தெரிந்து அதை அமல்படுத்த வேண்டும். நாம் முதல் முதலாக பின்பற்ற வேண்டியது ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்துத்தான் இருப்பான். அறியாமல் இருப்பது அரிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ஆண்டு சவுதி அரேபியாவுடைய மக்கா என்ற ஊரில் பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே தாய் வயிற்றில் 2 மாதங்களாக சுமந்து கொண்டிருக்கும் பொழுதே தந்தை வஃபாத்தாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5 வயது வரை அரேபியர்களுடைய வளமை பிரகாரம் ஹலீமா சாதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் புகட்டினால் நல்ல முறையில் கவனித்துக் கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது வயதில் ஷக்கு ஸத்ர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் விளக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் போது ஹலீமா சாதியா பயந்து விட்டாள், தாயிடமே திருப்பி கொடுத்து விட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயோடு ஒரே ஒரு வருடம் இருந்தார்கள். 6 வயதாக இருக்கும் பொழுதே தாயும் வஃபாத்தாகிவிட்டார்கள். அதற்கு பின்னால் பாட்டனிடம் 2 வருடங்கள், அதற்கு பின்னால் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பெடுத்தார், நல்ல முறையில் கவனித்தார். பிசினஸுக்கு போகும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னோடு அழைத்து கொண்டு போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப காலத்திலேயே நல்ல முறையில் பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அங்குள்ள மக்கள் சொல்வார்கள், அல் அமீன், அஸ்ஸாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளை பார்த்து கவலைப்படுவார்கள். மக்காவாசிகளிடத்தில் அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, விபச்சாரம் அனைத்துமே தலைவிரித்து அறிந்து கொண்டிருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்த்து கவலைப்படுவார்கள்.
அதற்காக வேண்டி ஜபல் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் அமர்ந்து கவலைப்படுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். கிபி 610 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களை அருள்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் கலக்கல் இன்ஸான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் என்ற ஆரம்ப வசனங்களை அருள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போகிறார்கள், நடுநடுங்கி போகிறார்கள், காய்ச்சலோடு வீட்டுக்கு திரும்பினார்கள். ஜம்மிலோனி ஜம்மிலோனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், அப்படியோ சாய்ந்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர். நபியே, இது உறங்கக்கூடிய நேரம் அல்ல, எந்திரித்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 610 கிபி 612 வரை தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு மட்டுமே தாவத்துடைய உழைப்பை செய்தார்கள். அதற்கு பின்னால் தாவத்தை, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதை, இஸ்லாத்தை படித்துக் கொடுப்பதை ஆமாக்கினார்கள், பரவலாக்கினார்கள். கிட்டத்தட்ட மக்காவில் 12 மதீனாவில் 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்தியார் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. நீங்கள் எவ்வளவு காலம் வேண்டுமென்றாலும் வாழலாம், ஆனால் இன்னக மய்யதுன், நீங்கள் ஒரு நாள் வஃபாத்தாகியே தீர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருந்தால் இன்னொரு 100 கூடுதலாக வாழ்ந்திருக்கலாம், இன்னொரு 1000 வாழ்ந்திருக்கலாம், 2000 வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மௌத்தை தேர்ந்தெடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 23 என்ன சாதிக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை சாதித்து விட்டார்கள், அதனால் மௌத்தை விரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் பூராக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர், மக்களுக்காக வேண்டி தியாகம் செய்தவர். இப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக, நபியே உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள பார்க்கிறீரா, அந்த அளவுக்கு கவலைப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கடைசி நேரத்தில் சிரித்து கொண்டே புன்முறுவல் பூத்துக் கொண்டே வஃபாத்தானார். ஏன், நான் இந்த குறுகிய காலத்தில் என்ன சாதிக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அதை நான் சாதித்து விட்டேன். கிபி 632 ஏப்ரலுடைய மாதம், ஹிஜ்ரி 11 ரபீஉல் மாதம் 12 திங்கட்கிழமை துஹாவுடைய நேரத்தில் 40 இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஃபியுல் ஆலாவுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதனையை இன்று வரை முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எச் ஹார்ட் என்பவர் சமூக மாற்றங்களை ஏற்படுத்திய 100 என்ற ஒரு கிதாபை எழுதினார். அந்த புத்தகத்தில் 100 முதல் இடத்தை கொடுத்தது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் நான் நினைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவை முதலிடத்தில் வைத்திருக்கலாம், ஆனால் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலிடத்தில் வைத்தார். அவரே சொல்கிறார், நான் இந்த மனிதரை தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் நான் ஏன் தெரியுமா இவரை தேர்ந்தெடுத்தேன், இவர் சமயத்துறை உலகியத்துறை இரண்டிலேயும் வெற்றிகரமாக திகழ்ந்தவர். பிறப்பு ஆய்வாளர் பூமி என்பவர் சொல்கிறார், அரபியாவில் வந்த அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாறை நான் ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது அவர் மீது வித்தியாசமான அன்பும் மரியாதையும் பாசமும் அதிகமாய் கொண்டே செல்கிறது. இந்தியாவுடைய மகாத்மா காந்தி சொல்கிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ச்சி செய்ய விரும்பினேன், ஆராய்ச்சி செய்தேன், ஆராய்ச்சியுடைய முடிவாக நான் பெற்றுக்கொண்டதேன், இவருக்கு இவ்வளவு வெற்றிகள் வந்து சேர்ந்ததற்கு காரணம் அவருடைய வாழ்வளம் அல்ல, அவருடைய நற்குணம் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் முதல் முதலாக பின்பற்ற வேண்டியது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதற்கு பின்னால் ஏனைய ரசூல்மார்கள், ஏனைய நபிமார்கள், அதற்கு பின்னால் புனிதமான சஹாபாக்கள். ஒவ்வொரு சஹாபியும் பின்பற்றப்பட தகுதியானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். இனப்பதைத்தும் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் ஒரு நாளும் வலித்து வர மாட்டீர்கள். ஒவ்வொரு சஹாபியும் பின்பற்றப்பட தகுதியானவர். அதிலேயும் விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸுன்னதி வ சுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய வழிமுறையையும் பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற குலஃபாக்களுடைய வழிமுறையையும் பின்பற்றுங்கள். குலஃபாக்களில் நீண்ட காலம் ஆட்சி செய்த, உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை சமகாலத்தில் ஆட்சி செய்த, இன்று வரை போற்றப்படக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடத்தக்கவர். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர், பல யுத்தங்களை கலந்து கொண்டவர், பல தியாகங்களை செய்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல மாநாடுகளை தொடராக பெற்றவர். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஊரில் அரசியலுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. முஸ்லிம்கள், முஸ்லிமான வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அரசியலில் எங்களுக்கு முன்மாதிரி ஹஜ்ரத் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன இப்ராஹிம கான உம்மதன், இப்ராஹிம் தனி மனிதன் கிடையாது, அவர் பெரும் ஒரு சமுதாயம். அதே போன்றுதான் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தனி மனிதர் கிடையாது, அவர் பெரும் ஒரு சமூகத்துக்கு சமம், அறிவாலும் ஆற்றலாலும் ஆளுமையாலும். அதனாலதான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய மக்களுக்கு இல்ஹாம் கொடுக்கப்பட்டிருந்தது, நல்ல உதிர்ப்புகள் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஸஹீஹ் அல்-புகாரியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் கான ஃபீமா கப்லகும் மினல் உமம் நாஸும் முஹத்தசூன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் இல்ஹாம் கொடுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஃபையகுன் ஃபீ உம்மதி அஹதுன் ஃபஇன்னஹு உமர், என்னுடைய உம்மத்தில் அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் இருப்பாரேயானால் அது உமராக தான் இருப்பார். பபரானுடைய ரிவாயத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இல்ஹாம் கொடுக்கப்பட்டவர் என்றால் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தத்தகல்லமுல் மலாயிகா அலா லிஸானி, மலக்குமார்கள் அவருடைய நாவினால் பேசுவார்கள். அதனாலதான் இஸ்லாத்துக்கு பெருமை சேர்த்து வைக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய சட்டங்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மஷூராவினால், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கவலையால் கிடைத்தது. ஹிஜாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யத்ஹுலு அலைகல் பிர்ரு வல் ஃபாஜிர், உங்களிடம் நல்ல மக்களும் வருகிறார்கள், கெட்ட மக்களும் வருகிறார்கள், நீங்கள் ஏன் உம்மஹாத்துல் முஃமினீனாகிய உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாப் அணிய சொல்லக்கூடாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசவில்லை, மௌனமாக இருந்தார்கள், வஹ்யை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான், ஃபஇதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், ஏதாவது பொருளை கேட்பதென்றால் நேருக்கு நேர் கேட்க வேண்டாம், ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். ஹிஜாபுடைய கட்டளை வருகிறது. கனியமான சகோதரர்களே, மேற்கத்திய நாட்டை சேர்ந்த எத்தனையோ பெண்கள் பிறந்ததிலிருந்து அரை நிர்வாணமாக தெரிந்தவர்கள், அரை நிர்வாணத்தோடு நடிக்கக்கூடிய நடிகைகள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவர்களை இஸ்லாமியர்களுடைய செயல்கள் இருக்கவில்லை, இஸ்லாமிய பிரச்சாரங்கள் இருக்கவில்லை, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்ததே இந்த ஹிஜாப். பெண்களுடைய கண்ணியமே ஹிஜாபில் இருக்கிறது. எந்த ஒரு ரோஷமுள்ள ஆணும் தன்னுடைய மனைவியை நாலு பேர் ரசிக்கும் விதமாக வெளியே சுற்றவிட மாட்டான். சிலர் சொல்கிறார்கள், இஸ்லாம் பெண்களுக்கு அநியாயம் செய்கிறது, பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது. உண்மையிலேமே பெண்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்ததே இஸ்லாம் தான். கிரேக்க நாகரிகம் என்பது மிக பழமை வாய்ந்தது. அவர்கள் பெண்களை மக்களின் தீங்கின் பிறப்பிடமாகவே கருதுவார்கள். பெண்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், ஒன்றாக இருக்க மாட்டார்கள். ஒரு எஜமான் அடிமையோடு எப்படி நடப்பானோ அதே போன்று கணவன் மனைவியோடு நடப்பான். பெரியதோர் பேரரசை ஸ்தாபித்த பாரசீகர்கள் கூட பெண்களுடைய சிறிய சிறிய தவறுக்காகவே பெரும் பெரும் தண்டனைகளை கொடுப்பார்கள். சில இந்துக்கள் பெண்களை ஒரு பொருட்காகவே கருதுவதில்லை. இன்னும் சில இந்துக்கள் கணவன் வஃபாத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால் மனைவியை மர்மணம் முடிக்க விடமாட்டார்கள். இன்னும் சில இந்துக்கள் கணவன் இறந்து விட்டால் கணவனோடு சேர்த்து மனைவியையும் அடக்கம் செய்வார்கள். யகூதிகள் யூதர்கள் பெண்களுக்கு மாதவிடாவுடைய காலம் வந்துவிட்டால் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள், அவர்களை ஒதுக்கியே வைப்பார்கள். இஸ்லாம் பெண்களுக்குண்டான உரிமையை கொடுத்தது. நிகாஹுடைய விஷயத்தில் ஆண்களுக்கு தலாக் என்றால் பெண்களுக்கு பத்து. மீராஸ் சொத்துரிமையுடைய விஷயத்தில் ஆண்களுக்கு ரெண்டு பங்கு என்றால் பெண்களுக்கு ஒரு பங்கு. இதையும் சிலர் தப்பாக பேசுவார்கள். ஆண்களுக்கு ரெண்டு பங்கு, பெண்களுக்கு ஒரு பங்கு. இஸ்லாம் அநியாயம் செய்கிறது? இஸ்லாம் அநியாயம் செய்யவில்லை. சரியான கருத்து இதுதான். பெண்களுக்கு எந்த விதமான செலவீனமும் கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கீழால் தான் இருப்பாள். அவருடைய அவளுடைய தந்தைய செலவினத்துக்கு கீழாலோ, அல்லது கணவனுடைய செலவினத்துக்கு கீழாலோ, அல்லது நானா தம்பியுடைய செலவினத்துக்கு கீழாலோ இருப்பார்கள். ஒரு பெண் அவளுக்கே அவள் செலவழிக்க வேண்டும் என்ற கட்டளை கிடையாது, கடமை கிடையாது. அதனால் இஸ்லாம் ஆண்களுக்கு இரண்டு பங்கும் பெண்களுக்கு ஒரு பங்கும் கொடுக்கிறது. ஆண்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கிறது, ஆணுக்கு கீழால் பல பெண்கள் இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹிஜாப் என்ற இந்த கட்டளை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மஷூராவினால் கிடைத்தது. பூர்த்தியான மதுவிலக்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கவலையால் கிடைத்தது. ஆரம்ப காலங்களில் தொழுகைக்கு வரும் பொழுது மது அருந்தக்கூடாது, பகல் நேரத்தில் அருந்தக்கூடாது, இரவு நேரத்தில் அருந்தலாம், இப்படி சட்டங்கள் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தனிமையில் அல்லாஹ்விடத்தில் கையெழுந்துகிறார்கள், யா அல்லாஹ், மதுவை தடை செய்து விடேன், அது எங்களுடைய உம்மத்துக்கு ஆகுவாக மாட்டாதே. துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ, மது அருந்துவது ஷைத்தானுடைய செயல், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்று முழு உலகமுமே ஏற்றுக்கொள்கிறது மது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, தனக்கும் கேடு என்று. கனிமான சகோதரர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல இஸ்லாமிய சட்டங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கவலையால், அவருடைய மஷூராவினால் கிடைத்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியில் அடுத்த ஹலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறிவித்தார்கள். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், உமர் கடினமான போக்குடையவர், அவர் ஆட்சிக்கு தகுதியானவர் அல்ல, ஏன் நீங்கள் அவரை ஹலீஃபாவாக்கிறீர்கள்? மக்களிலேயே மிக சிறந்த ஒரு மனிதனை நான் கலீபமாக ஆக்கியிருக்கிறேன். அவருடைய பலிரங்கத்தை விடவும் உள்ரங்கம் மிக சிறந்தது. பலிரங்கத்தில் அவர் கம்பீரமானவர், ஆனால் உள்ரங்கத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர். எங்களில் நிறைய பேர்களுடைய வெளிரங்கம் அழகாக இருக்கும், ஆனால் தோண்டி பார்த்தால் நஜிசாக தான் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறிய வயதில் இருந்தே அறிவு ஆற்றல் விவேகம் இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா ஸஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், நான் ஜாஹிலியத்துடைய காலத்தில் சிறிய காலத்தில் என்னுடைய தந்தை அஜ்வா ஈச்சப்பழத்தின் மூலமாக ஒரு சிலையை செய்தார். அதை பார்த்துக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியே சென்றார். நான் அந்த சிலைக்கு முன்னால் அமர்ந்திருந்தேன். தந்தை வர தாமதமானது, எனக்கு பசி அதிகமாய் கொண்டே போனது. நான் அந்த கடவுளிடத்தில், யா இலாம் அத்உம்னி, யா இலாம் அத்உம்னி, கடவுளே உணவு கொடு, உணவு கொடு என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் அந்த கடவுள் எனக்கு உணவு தரவில்லை. நான் அதனுடைய தலையை கலட்டி சாப்பிட்டேன், கைகளை கலட்டினேன், கால்களை கலட்டினேன். அஜ்வா ஈச்சப்பழத்தின் மூலமாக செய்யப்பட்ட முழு சிலையையுமே நான் சாப்பிட்டு விட்டேன். தந்தை வந்ததும் கோபப்பட்டார், அஜ்வாவுடைய கடவுளின் சாபத்துக்கு உள்ளாகிவிட்டாய் என்று சொன்னார். நான் சொன்னேன், பசிக்கு சாப்பாடு தர முடியாததெல்லாம் கடவுளாக முடியுமா? ஜாஹிலியத்துடைய காலத்திலேயே சிலை வணக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் சரியான வழிகாட்டல் கிடைக்கவில்லை. இஸ்லாம் வந்தது, சரியான வழிகாட்டல் கிடைத்தது. இன்று முழு உலகமுமே போற்றக்கூடிய ஒரு ஹலீஃபாவாக, ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள். நெப்போலியிடம் கேட்கப்பட்டது, அவர் உமருடைய ஆட்சியை போன்றிருக்க வேண்டும் என்று சொன்னார். அலெக்சாண்டரிடம் கேட்கப்பட்டது உமருடைய ஆட்சியை போன்றிருக்க வேண்டும். மகாத்மா காந்தியிடம் கேட்கப்படுகிறது உமருடைய ஆட்சியை போன்றிருக்க வேண்டும் என்று அவரும் சொல்கிறார். அரசியல் சாக்கர் என்று சொல்லக்கூடியவர்கள் உமர் ரதியல்லாஹு தஆலாவின் ஆட்சி காலத்தில் இருந்திருந்தால் ஒரு போதும் அரசியல் சாக்கர் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சமகாலத்தில் உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையுடைய பெருமதி 4 திருகம். அதுவும் பல இடங்களில் ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. மதீனாவுக்கு நீங்கள் போனால் பாபு உமர் என்ற ஒரு வாயல் இருக்கும். அதற்கு ஏன் பாபு உமர் என்ற பெயர் வைத்தார்கள் தெரியுமா? உமரின் வாயல். ஏன் அந்த பெயர் வந்தது? அந்த இடத்தில் தான் உமர் ரதியல்லாஹு தஅலாவுடைய வீடு இருந்தது. கலீஃபா வஃபாத்தாக்கும் பொழுது நிறைய கடன்கள் இருந்தது. கடன்களை அடைப்பதற்கு வாரிசிடம் பணம் இல்லை. என்ன செய்தார்கள்? அந்த வீட்டை விற்பனை செய்து கடைகள் அடைக்கப்பட்டன. அதனால தான் அந்த இடத்துக்கு பாபு உமர் என்று பெயர் சொல்லப்படுகிறது. சில உலமாக்கள் எழுதுகிறார்கள் இந்த வாயலுக்கு பாபு உமர் என்று சொல்வதை விட பாபு கவாஇதைனி உமர், உமர் ரதியல்லாஹு தஆலாவுடைய கடனை அடைத்த வாயல் என்று பெயர் வைத்தால் பொருத்தமாக இருக்கும். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இவ்வளவு பெரும் ஒரு ஹலீஃபா, பல நாடுகளை தனக்கு கீழால் வைத்திருக்கக்கூடிய ஹலீஃபா மிக ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார்கள். மிக ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹலீஃபா முதல் கிபிலாவை பார்க்க வருகிறார். மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் வரப்போகிறார் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கழுதையில் வருகிறார். பொட்டு போடப்பட்ட ஆடையில் ஒரு ஓடையில் தாண்ட வேண்டியிருந்தது. கழுதையில் இருந்து இறங்கி ரெண்டு செருப்புகளையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த ஓடையை தாண்டி வருகிறார். படர் தளபதி அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன், இன்று நீங்கள் மிகப்பெரும் ஒரு செயலை செய்து விட்டீரே. உமர் ரதியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அபு உபைதா, இந்த வார்த்தையை நீங்கள் பாவித்திருக்க கூடாது. ஏன் இப்படி சொன்னார்கள்? அபு உபைதா மிக பெரும் ஒரு பொறுப்பில் இருக்கிறார், பட தளபதியாக இருக்கிறார். நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது என்று எச்சரித்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் ஆரம்பத்தில் கேவலமானவர்களாக இருந்தீர்கள், ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக உங்களை கண்ணியப்படுத்தினான். யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றின் மூலமாக பணம் பேர் புகழ் யார் நாடுகிறாரோ அவரை அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தி விடுவான், கண்ணியப்படுத்த மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய சிபாத்கள் பண்புகள் உமர் ரதியல்லாஹு தஆலா இருந்தது. தூர நோக்கோடு பேசுவார்கள், தூர நோக்கோடு செயல்படுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் படை தரப்படியாக இருந்தவர் ஹாலித் ரதியல்லாஹு தஆலா. பல யுத்தங்களை வெற்றி கொண்டவர், பல நாடுகளை கைப்பற்றியவர். உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் செய்த முதல் வேலையே ஹாலித் ரதியல்லாஹு தஆலா அவர்களை பதவி நீக்கம் செய்ததுதான். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், தொடர் வெற்றியை தந்த ஹாலிதை ஏன் உமர் ரதியல்லாஹு தஆலாவுக்கு பதவி நீக்கம் செய்தார்கள்? உமர் ரதியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மக்களுடைய ஈமான் பலகீனமாகிக் கொண்டு போகிறது. ஹாலித் இல்லை என்றால் இந்த யுத்தங்கள் வெற்றி கொள்ளப்பட மாட்டாது என்ற கருத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹாலித் ரதியல்லாஹு தஆலா அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை படத்தளபதியாக நியமனம் செய்தார்கள். வெற்றியை தருவதும் தோல்வியை தருவதும் அல்லாஹ் தான், எந்த ஒரு தனி மனிதராலும் முடியாது என்பதை உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மக்களுக்கு ஒரு சுலஹ் சமாதான ஒப்பந்தத்தை உமர் ரதியல்லாஹு தஆலா எழுதினார்கள். அதை வாசித்து காட்டிக் கொண்டிருக்கும் பொழுதே தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. அங்குள்ள கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஸ்டேஜ் தொழுகையை நிறைவேற்றுங்கள். உமர் ரதியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் இன்று இங்கு தொழுந்தால் நாளை வரக்கூடிய முஸ்லிம் சமூகம் அமீருல் முஃமினீன் இந்த இடத்தில் தொழுந்தார் என்று இந்த ஸ்டேஜை கைப்பற்றி விடலாம், அதனால் நான் வேறு இடத்தில் தொழுகிறேன் என்று வேறொரு இடத்தில் தொழுந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வை இபாதத் செய்வதிலேயும் தன்னை அர்ப்பணம் செய்தார்கள், மக்களுக்கு சேவை செய்வதிலேயும் தன்னை அர்ப்பணம் செய்தார்கள். இஸ்கந்தரியா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஒரு தூதுவர் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார். பகலுடைய நேரம், உமர் ரதி அல்லாஹு அன்ஹு ஒரு கையினால் வேஷ்டியை கட்டிக்கொண்டு இன்னொரு கையினால் மேலாடையை அணிகிறார்கள். அந்த தூதுவர் நினைத்தார், அமீர் முஃமினீனுக்கு நான் கஷ்டம் கொடுத்துட்டேனோ தெரியாதே, அவர் உறங்கிக் கொண்டிருந்து இருந்தாரோ தெரியாதே என்று சொல்கிறார். உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லபிஸ மா குல்த, நீ சொன்னது எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. நான் பகல் நேரத்தில் உறங்கினால் மக்களை நான் நாசப்படுத்தி விடுவேன், அவர்களுடைய உரிமைகளை நான் சரிவர நிறைவேற்ற மாட்டேன். இரவில் நான் உறங்கினால் என்னை நானே நாசமாக்கிக் கொள்வேன். இரவில் அல்லாஹ் இபாதத் செய்ய வேண்டும், பகல் நேரங்களில் மக்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், இந்த இரண்டுடன் நான் எப்படி தூங்குவது என்று உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நீதமான ஒரு ஆட்சியை செய்து காட்டினார்கள் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். மிஸ்ர் ஈஜிப்த் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஈஜிப்துக்கு பொறுப்பாக அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரதி அல்லாஹு அன்ஹு நியமனம் செய்கிறார்கள். மிஸ்ரில் இருந்து ஈஜிப்தில் இருந்து மதீனாவுக்கு ஒரு மனிதர் வருகிறார். அமீருல் முஃமினீன், நான் பெரும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய குதிரையில் நான் வந்து கொண்டிருந்தேன். அம்ர் இப்னு அல்-ஆஸ் அந்த நாட்டு ஜனாதிபதி அவருடைய குதிரை வந்து கொண்டிருந்தார். என்னுடைய குதிரை மிக வேகமாக சென்று விட்டது, அதனால் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு மகன் என்னிடம் வாதாடினான், என்னுடைய குதிரையை அவனுடைய குதிரை என்று நான் சொன்னேன், பரசி மரபில் காணவா அல்லாஹ் இது சத்தியமாக என்னுடைய குதிரை என்று என்னை சாட்டையால் அடித்தார், நான் சிறையில் அடைக்கப்பட்டேன், இதோ நான் தப்பித்து உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை அமர வைத்தார்கள். ஒரு கடிதம் எழுதினார்கள், அம்ர் இப்னு அல்-ஆஸ் நீங்களும் உங்களுடைய மகனும் உடனே மதீனாவுக்கு வர வேண்டும். அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த மிஸ்ர் நாட்டை சேர்ந்தவர் வாலிபரை பார்த்து உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சாட்டை எடுத்து அடி. அவர் சாட்டை எடுத்து அடித்தார். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த மனிதரை அடிக்க வேண்டும் என்று தான் விரும்பினோம். இவர் அடிக்க அடிக்க உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அடியுங்கள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் நினைத்தோம் நிறுத்தக்கூடாதா என்று அந்த அளவு அடித்தார். அடித்து முடிந்ததற்கு பின்னால் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த சாட்டையை அம்ர் இப்னு அல்-ஆஸுடைய தலையில் மாட்டுங்கள். அவர் அந்த நாட்டு ஜனாதிபதியாக இருப்பதனால்தான் அவருடைய மகன் உன் மீது வரவு மீறி இருக்கிறான். அந்த மனிதர் சொன்னார், நான் பழிக்கு பழி வாங்கிவிட்டேன், என்னுடைய கடமை நீங்கிவிட்டதே, அதனால் இந்த மனிதரை விட்டு விடலாம். உமர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னார்கள், மதா இஸ்தஅபத்துன் நாஸ், மக்களை நீங்கள் எப்பொழுது அடிவேளாக ஆக்கினீர்கள். வகத் வலதக்கும் உம்மஹாத்துகும் அஹ்ராரா, அவர்களை அவர்களுடைய தாய்மார்கள் அடிமைகளாக பெற்றெடுக்கவில்லை என்று எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅயதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். நாங்கள் ஏதோ ஒரு ரீதியில் பொறுப்புதாரிகளாக இருப்போம். சிலர் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள், இன்னும் சிலர் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் இருப்பார்கள், இன்னும் சிலர் ஊர் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள், இன்னும் சிலர் பாடசாலைக்கு பொறுப்புதாரியாக இருப்பார்கள், இன்னும் சிலர் கடைக்கு ஃபேக்டரிக்கு குடும்பத்திற்கு, இப்படி ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். எப்படியோ எனக்கு கீழால் 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ 100 கணக்கான பேர்களோ இருப்பார்கள். அவர்களுடைய கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றுவோம், அவர்களுடைய ஹக்கை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவோம், அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்போம், அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்னரே அவர்களுடைய சம்பளத்தை நாம் கொடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அரசியலுக்கு வருவது தவறல்ல, ஆனால் பணத்திற்காக பேர் புகழுக்காக பதவி ஆசைக்காக அரசியலுக்கு வந்தால் அது தவறு. அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் நான் இதற்கு தகுதி உடையவனா இல்லையா என்பதை நீங்களே யோசியுங்கள். நான் இந்த பொறுப்புக்கு வந்தால் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுவேனா, மக்களுடைய ஹக்குகளை உரிமைகளை நான் நிறைவேற்றுவேனா, தகுதி இருந்தால் வாருங்கள், இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அதுவே சலாமத். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை கேட்கிறார்கள், பதவியை கேட்கிறார்கள். என்னை நிதி அமைச்சராக்குங்கள். எந்த அரசாங்கம் நபி யூசுஃபை அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சிறையில் அடைத்ததோ அதே அரசாங்கத்திடத்தில் கேட்கிறார்கள், என்னை நிதி அமைச்சராக்குங்கள். நபி யூசுஃப் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு தெரியும், நான் பதவியை கேட்பதே பேர் புகழுக்கல்ல, பணத்துக்கல்ல, மக்களுக்கு சேவை செய்ய. இந்த பொறுப்புக்கு வந்தால் நான் மக்களுடைய தேவைகளை சரிவர நிறைவேற்றுவேன், அந்த தகுதி எனக்கு இருக்கிறது. அதான் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தைரியமாக கேட்டார்கள், ஆட்சி கொடுக்கப்பட்டதே அதை சரியான முறையில் நிறைவேற்றியும் காட்டினார்கள். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்அலில் இமாரா, பதவியை கேட்க வேண்டாம், பதவியை நீங்கள் கேட்டு ஒப்படைக்கப்பட்டால் உகீஸ இலைஹா, அது உங்கள் பக்கம் சாட்டப்படும். நீங்கள் கேட்காமல் பதவி கிடைத்தால் உஇன்ஸ அலைஹா, நீங்கள் உதவி செய்யப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய கருத்து அரசியலுக்கு வரவே கூடாது என்பதல்ல. எனக்கு அரசியலுடைய தகுதி இருக்கிறது, நான் அரசியலுக்கு வந்தால் அல்லாஹ்வை பயந்து இஹ்லாஸோடு இஸ்திஹ்லாஸோடு மக்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று நீங்கள் கருதினால் அரசியலுக்கு வரலாம். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுக்காக வேண்டி சொல்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி சொல்கிறேன், கட்சி என்ற ரீதியில் பிளவுபடாதீர்கள், ஒருவருக்கொருவர் சண்டைப்படாதீர்கள், சூழ்ச்சி செய்யாதீர்கள், பின்னால் ஏற்றி கொள்ளாதீர்கள். ஒரு நாளும் இது வெற்றியை கொண்டு வர மாட்டாது, நிச்சயம் தோல்வியை தான் தரும். ஒரு வேளை வெற்றியை தந்தாலும் அதில் வரக்கத்து இருக்காது, அது முசீபத்தாக தான் இருக்கும். முதலாவது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ், இப்படியாப்பட்ட ஒரு பொறுப்புக்கு நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு அதை தந்துவிடு. அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு தருவான், நாடவில்லை என்றால் தரமாட்டான். அதற்கு பின்னால் மக்களிடத்தில் அறிமுகம் செய்யுங்கள், நான் இந்த கட்சிக்கு கேட்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் பதவிக்கு வந்தால் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். வாக்களித்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவது கட்டாயம். இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை பாவித்தால் பரவாயில்லை, நான் இதை நிறைவேற்றுவேன் என்று உறுதியாக சொன்னால் அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் குற்றவாளியாக ஆகிவிடுவீர்கள். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, கடைசியாக நான் சொல்கிறேன், சண்டை போடாதீர்கள், பிரச்சனை பட்டுக் கொள்ளாதீர்கள், நிதானமான முறையில் இந்த தேர்தலை முன்னோக்குங்கள். அல்லாஹு தஆலா பரக்க செய்வான். அல்லாஹு தஆலாவை முன்னோக்குங்கள், துஆ செய்யுங்கள், சதகா செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் பதவியை உங்களுக்கு தருவான். அல்லாஹ் தர வேண்டும் என்று நாடினால் அதை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தர மாட்டேன் என்று முடிவு செய்தால் முழு உலகமும் சேர்ந்தால் உங்களுக்கு அதை தர முடியாது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.